நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைய உள்ளது. இரண்டு கருத்து பரிமாற்றங்கள் உண்டு என்று யான் சத்சங்கத்திற்கு கொணரப்பட்டிருக்கின்றது. அதை விட இரண்டு கேள்விகளும் உண்டு. முதல் கருத்து பரிமாற்றத்திலிருந்து தொடங்குவோம். நானும் எனது நண்பரும் சில கருத்துக்களை பரிமாறியிருந்தோம் இந்த கிழமை. அதில் வந்த சில செய்திகள், அதாவது எங்களுடைய ஆன்மாக்கள் மூன்று நிலைகளில் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். ஒன்று கேவல நிலை, முதலாவது நிலை, இரண்டாவது சகல நிலை, மூன்றாவது சுத்த நிலை. கேவல நிலை என்றால் அனாதியிலேயே இருந்த நிலை, அதாவது எங்களுடைய ஆன்மா ஆணவத்துடன் கட்டுண்டிருக்கும் நிலை, அதாவது இருட்டில் இருக்கும் நிலை என்று சொல்லுவோம், அறியாமையில் இருக்கும் நிலை என்று சொல்லுவோம். ஆகவே அந்த நிலைதான் கேவல நிலை. ஆனால் நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் இப்போது நிச்சயமாக சகல நிலையில் இருக்கின்றோம் என்றபடியால் தான் இந்த சாதகர் கூட்டத்தில் இப்போது இருந்து இந்த சத்சங்கங்களை எல்லாம் கேட்கின்றோம். சகல நிலை என்றால் மலங்கள் மூன்றும் உள்ள நிலை, நாங்கள் செயல்படும் நிலை என்பது சகல நிலை. இது இறைவனால் சகலருக்காக கொடுக்கப்பட்ட நிலை, சகலர் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு. அதிலிருந்து வெளிவந்துதான் நாங்கள் சுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த அறிவு நிலை எங்களுக்கு தேவை. அதாவது இந்த அறிவை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து எடுக்கின்றோம், அதை வாழ்க்கையில் செயலாக கொண்டு வருகின்றோம், அதிலிருந்து பதிஞானத்தை நோக்கி போகின்றோம். ஆகவே இதை பற்றி நாங்கள் பேசும்போது எங்களுக்குரிய அந்த ரெண்டு ஞானத்தையும் மீண்டும் ஒருமுறை பார்த்தோம். ஒன்று பாச ஞானம், மற்றது பசு ஞானம். பாச ஞானம் என்பது உலகப் பொருட்களிலிருந்து வெல்லுவதை குறிக்கும் ஞானம். பசு ஞானம் என்பது நாங்கள் எங்களுடைய ஆன்ம நிலையிலிருந்து வெல்வதை குறிப்பது. இவை ரெண்டும் நடைபெற்றால்தான், நடைபெற்று முடிந்த பின்தான் நாங்கள் பதிஞானத்திற்கு அந்த வரிசையில் நிற்போம் என்றும் பார்த்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். இதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் மீளாய்வு செய்தோம், நானும் எனது நண்பரும் இன்னும் வேறு சில ஓமானங்களுடன். அதை ஒரு கருத்து பரிமாற்றமாக இன்றைய சிந்தனைக்கு முதலில் கொண்டு வருகின்றேன். அடுத்த கருத்து பரிமாற்றம் மாற்றம் நாங்கள் இங்கு வந்த கேள்விகளில் இருந்து வந்தவை தான் அதன் ஒரு தொகுப்பு தொண்டை பற்றியது. அந்த தொண்டை பற்றிய கருத்து பரிமாற்றம் என்னவென்றால், தொண்டு என்பது மூன்று நிலைகளில் செய்யப்படக்கூடியது. ஆனால் எங்களில் பெரும்பாலானோர், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், ஒரு நிலையில்தான் நாங்கள் தொண்டுகளை ஆரம்பத்தில் பார்த்தோம். அதன் பின் தான் வளர 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 இந்த அறிவுத்திறன் வளரத்தான் தெரிந்தது, அது மூன்று நிலைகளில் இருக்கின்றது இந்த தொண்டு என்பது. அதை பற்றியும் இங்கு சிறு மீளாய்வு செய்வோம். அதாவது தொண்டு மூன்று நிலையில் உள்ளது. நாங்கள் தொண்டாற்ற வேண்டும், அதற்கு தொண்டு செய்கின்றோம் என்று அந்த ஒரு தொண்டைத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் தொண்டு சேவையைத்தான் தொண்டென்று கருதுகின்றோம். ஆனால் இந்த தொண்டு என்பது மூன்று நிலைகளில் இருப்பதால், அந்த மூன்று நிலைகளை பற்றியும் நானும் என்னுடைய நண்பரும் அதை பற்றி பேசியிருந்தோம். அது முதலாவது நிலை தொண்டு என்னவென்றால், நாங்கள் எங்களுக்கே செய்யும் சேவையை தான் முதலாவது தொண்டாக நாங்கள் கருத வேண்டும். அதுவும் தொண்டுதான். அதை பலரும் நாங்கள் தவற விடுகின்றோம் என்ற உண்மையை நான் அந்த கருத்து பரிமாற்றத்தில் இருந்து மீண்டும் உணர்ந்து கொண்டேன். என்னை பக்குவப்படுத்துவதற்காக. அதேபோல்தான் நீங்களும் பலரும் நீங்கள் உங்களுக்காகவே செய்யும் விடயத்தை ஒருபோதும் பெரும்பாலானோர் தொண்டென்று எடுப்பதில்லை. நிச்சயமாக அது தொண்டு. அது என்ன தொண்டு? அதை பற்றி சிந்தித்தேன். அது ஆன்ம தொண்டு. அதாவது உங்களுடைய ஆன்மாக்கு, அதாவது எங்களுடைய ஆன்மாக்கு நாங்கள் செய்யும் சேவை, அது ஒரு தொண்டு. ஆகவே தொண்டு என்று சொல்லப்படும் ஒரு சொல்லு மூன்று நிலைகளில் உள்ளது என்பது பற்றி நாங்கள் கலந்து உரையாடினோம். ஆகவே முதல் நிலை தொண்டு எங்களுடைய ஆன்மாக்கு நாங்களாகவே செய்யும் சேவை, ஓ விடயம், ஓ உலகியலில் நாளாந்தன் செய்யும் விடயங்கள், அது தொண்டாக நீங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் அதை தொண்டாக கருதாதபடியால் தான் எங்களுடைய உடலில் நோய்கள், எங்களுடைய வாழ்க்கையில் மேலும் துன்பங்கள் இவையெல்லாம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களை கவனிக்க தவறிவிடுகின்றோம். நாங்கள் மற்றவர்களுக்கு தொண்டாற்றுகின்றோம், ஆகவே தொண்டு செய்கின்றோம், அது நல்ல விடயம். அது இரண்டாவது வகை தொண்டு. ஆகவே முதலாவது வகையை நாங்கள் சிந்திக்காது, முழுமையாக சிந்திக்காது, இரண்டாவது வகையில் நின்று தொண்டாற்றி கொண்டிருக்கின்றோம். எப்போதோ ஒரு நாளைக்கு எங்களுக்கென்று சொல்லி, எங்களுடைய ஆன்மா எங்களுடைய உடலுக்கென்று சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை உணரும் பக்குவத்திற்கு வருகின்றோம் கூடுதலாக. ஆகவே கைக்கு மிஞ்சியது தான் மற்றவர்களுக்கென்று ஒரு பழமொழி உண்டு. அதேபோல் நாங்கள் எங்களை முதல் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்திருந்தால்தான் மற்றவர்களுக்கு அதை திறம்பட செய்யலாம் என்று சொல்லளவில் சொல்லுகின்றோம். ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவது குறைவு. அடியேனையும் சேர்த்துத்தான். ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு ஆர்வமாக மற்றைய ஆன்மாக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மற்றைய ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்கின்றோம். அது மிகவும் அருமையான விடயம். அது அந்த அன்புக்கு அடுத்ததாக சொல்லப்படும் அருள் நிலை. ஆகவே இந்த தொண்டு என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது, அது எங்களுடைய ஆன்மாவில் இருந்து அடுத்த வட்டத்தில் இருக்கும் குடும்பத்தை நோக்கி போகின்றது. அந்த குடும்பத்தில் இருந்து அதுக்கு அடுத்த வட்டத்தில் இருக்கும் உலகத்தை நோக்கி போகின்றது. அந்த உலகத்திலிருந்து இறுதி வட்டத்தில் இருக்கும் இறைவனை நோக்கி போகின்றது. ஆகவே இந்த நான்கு நிலைகளையும் நாங்கள் மிகவும் எங்களுடைய தொண்டில் கருத்தில் கொண்டு வர வேண்டும், செயலில் கொண்டு வர வேண்டும். அதை பின்னோக்கி சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இதன் விடயம் விளங்கும். அதை பாபாஜியின் அருளினால் நானும் எனது நண்பரும் சிந்தித்தோம், நண்பரின் உதவியால். ஆகவே இந்தளவில் அவர்களுடன் சிந்திக்கவில்லை. இருப்பினும் இந்த சத்சங்கத்தில் அதை ஒரு விடயத்தை கொண்டு வந்து பாபாஜியின் உதவியுடன் அதை மேலும் சிந்திப்போம் என்று தொடங்கியிருக்கின்றேன். ஆகவே ஆன்ம அளவில் செய்வதை நாங்கள் பலரும் புறக்கணிக்கவில்லை, மறக்கின்றோம் என்று சொல்வதுதான் சரியான சொல்லு. அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது இந்த சத்சங்கத்திலிருந்து. எல்லோரும் அதை நோக்கி செல்லுங்கள். இரண்டாவது தொண்டு எல்லோரும் செய்கின்றோம், அதில் விதிவிலக்கு இல்லை. அது குடும்பத்தாருக்கு செய்யும் தொண்டு, அது உங்களுடைய இல்லறம். அதை திருக்குறளில் கூட சொல்லி இருக்கின்றது. இல்லறவியலில் நாங்கள் அதை செய்ய வேண்டும். அதை நாங்கள் பலரும் அதில் பிழைவிடாது அதை செய்கின்றோமோ இல்லையோ முழுமையாக, ஆனால் செய்ய வேண்டும் என்ற அறிவுத்திறன் இருக்கின்றது. செய்ய முயற்சிக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். அது முழுமையாக விட்டாலும் அதை செய்கின்றோம், ஏனென்றால் அதை ஒரு கடமையாக கருதி செய்கின்றோம். ஆகவே அதில் நாங்கள் செய்வதில் சரிபிழை வரலாமே தவிர செய்ய மறப்பதில்லை. அதுக்கடுத்தது, அது குடும்பத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் இருக்கும் மற்றைய ஆன்மாக்களுக்கு செல்கின்றது. அங்குதான் அந்த குடும்பத்தில் இருந்த அன்பு அங்காளில் மற்ற இடம் சென்று அருளாகின்றது. ஆகவே அந்த இடத்தில் தொண்டு செய்கின்றோம். அதுதான் நாங்கள் உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, எங்களுடைய சரீர உதவி கொடுப்பது, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, அப்படியான மனிதநேய விடயங்கள். அது எல்லா உயிரினங்களிலும் வரும்போது அந்த அருள் கூடி 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 கொண்டு வந்து அது இறுதி நிலையை எட்டுகின்றது. அது எந்தளவு தூரத்திற்கு வள்ளலார் சொன்ன முறைப்படி வாடின பயிரைக் கண்டாலும் வாடுகின்றோம் என்ற நிலைப்படி போகும்போது அதன் உச்சத்தை அடையலாம். இறுதியாக இவை எல்லா தொண்டையும் சேர்த்து பார்த்தால்தான் இறை தொண்டு. சிலர் யோசிச்சு கொண்டிருப்பீர்கள், இறை தொண்டென்றால் எதை சொல்லப் போகின்றேன் என்று. கோயிலை கூட்டுவது, உழவாரத் தொண்டு செய்வது எல்லாம் இறை தொண்டுதான். ஆனால் அந்த தொண்டு உங்களுடைய ஆன்மாக்கு செய்யும் போதே அது தொடங்கிவிட்டது என்பதை சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் நாங்கள் சித்தாந்திகள் அதை அறிந்திருப்பதால் அதில் பிழை விடாமல் நாள் முதல் நாளில் இருந்தே நாங்கள் அதை செய்து கொண்டு போக வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய ஆன்மாவுக்குள் தான் கடவுள் இருக்கின்றார். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார். உலகத்தில் இருக்கும் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார். அதற்கு மேலாகத்தான் இறைவன் பரம்பொருளாக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய முதல் கட்டத்திலிருந்தே அந்த தொண்டு ஆரம்பமாகிவிட்டது, இறை தொண்டு. ஆனால் நாங்கள் அதை எங்களுக்கு செய்வதாலோ அல்லது குடும்பத்துக்கு செய்வதாலோ அல்லது உலகில் இருக்கும் மற்ற ஆன்மாக்களுக்கு செய்வதாலோ அதை நாங்கள் சில நேரம் இறை என்று கூட கருதுவதில்லை. ஏனென்றால் அந்த உணர்வு நிலைக்கு நாங்கள் இன்னும் வரவில்லை. அந்த உணர்வு நிலையை தருவதுதான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதற்கு மேலாக செயலளவில் பாபாஜியின் கிரியா யோகம், சைவ சித்தாந்த சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகமும் தொண்டை பற்றி மிகவும் வலியுறுத்துகின்றது. இவையெல்லாம் தரப்பட்டிருக்கின்றது, அறிகின்றோம். ஆனால் இந்த தொண்டில் நாலு வகை இருக்கென்பதை இன்று உணர்வோம் எல்லோருமாக. ஆகவே தொண்டு செய்ய முடியாது என்பது அல்ல, எந்த நிலையிலும் செய்யலாம். இந்த அன்பை கூட நாங்கள் கூடுதலாக படிக்கும் போது குடும்பத்தில் இருந்து அன்பு தொடங்குகின்றது, மற்றைய உயிரினங்களுக்கு போகும்போது அது அருளாகின்றது, அந்த அருள் கூடிக்கொண்டு வரும்போது அது இறைநிலையை அடைகின்றதெல்லாம் பார்க்கின்றோம். அங்கும் ஒரு சிறு விஷயத்தை தவற விடுகின்றோம், எங்களை நாங்களே தவற விடுகின்றோம். எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் எங்களுடைய ஆன்மாவுக்கு அன்பு செலுத்த தெரியாமல் வெளியால் போய் அன்பு செலுத்துகின்றோம் பலரும். அது உண்மைதான், இல்லை என்றல்ல. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய ஆன்மாவுக்கும் அன்பை செலுத்தி கொண்டு வெளியால் போய் செலுத்தும் போது அதில் பல விடயங்கள் உங்களுக்கு புலப்படும். அதுதான் எங்களுக்கு உள்ளேயே நாங்கள் ஊடுருவி அதை அறிய வேண்டும். அந்த எங்களுடைய ஆன்மாவுக்கு நாங்கள் அன்பு செலுத்துவதென்றால் நாங்கள் புறத்தில் செலுத்த முடியாது, அகத்தில் தான் செலுத்தலாம் என்று சைவ சித்தாந்தமும் அருளாளர்களும் சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த அன்பு என்பது எங்களுடைய ஆன்மாவில் தொடங்க வேண்டும். ஆனால் உலகியலில் நாங்கள் கூடுதலானோர் அன்பு என்பது குடும்பத்தில் தொடங்குகின்றது என்ற நினைவில் உலகியலில் இருக்கின்றோம். அங்கு கூட எங்களுடைய ஆன்மா புறக்கணிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த அன்பு எங்களுக்குள் தான் தொடங்குகின்றது, எங்களுடைய ஆன்மாவில் தான் தொடங்க வேண்டும் என்ற கருத்தையும் இன்று முன்வைக்க வேண்டும். இது நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, பாபாஜியின் கிரியா யோகம் சொல்கின்றது. எங்களுக்கு எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் அன்பாக கவனிக்காவிட்டால் எவ்வளவுதான் நீங்கள் முயன்றாலும் 100% வெளியால் உங்களுடைய அன்பை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அக அன்பை உங்களுக்கு ஏற்படுத்த முடியாவிட்டால் புற அன்பு பல மைல் தூரம் செல்ல முடியாது. அந்த அருள் அன்பு பல மைல் தூரம் செல்ல முடியாவிட்டால் அந்த அருள் முழுமை அடையாது. அந்த அருள் முழுமை அடையாவிட்டால் இறை சரணாகதியும் சீக்கிரம் கிடையாது. ஆகவே இவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையை நண்பர் தூண்டினார். ஆகவே அந்த சிந்தனையில் இருந்துதான் இந்த சத்சங்க கருத்து பரிமாற்றம். அதை உங்களுடன் இன்று ஷேர் பண்ணி கொள்ளுகின்றேன், உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். எல்லோரும் அதை சிந்தியுங்கள். அதுதான் கருத்து பரிமாற்ற கேள்வி. இன்னொரு கேள்வி வந்தது, அதிகம் கருத்து பரிமாற்றமாக தொடங்கியது, அதை கொஞ்சம் விஸ்தரித்து இன்று பார்ப்போம். ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை பற்றி இப்போ பல வகுப்புகளாக சைவ சித்தாந்த வகுப்புகளில் படித்து கொண்டு வருகின்றோம். சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், மல நீக்கம் சத்தாகவும் பேரறிவு பெற்று முழுமையடைதல் சித்தாகவும் இந்த ரெண்டு நிலையிலும் முற்றுப்பெறும் போது கிடைப்பது ஆனந்தம் என்றும் படித்து விட்டோம். இது அறிவு நூலில். இதை எங்களுடைய சைவ சித்தாந்த அறிவு நூலில் இருந்து படித்து சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தில் அதில் செயலளவில் பார்த்து செயலளவில் அது எப்படி வேலை செய்கின்றது என்பதை எல்லா சாதகர்களும் உணர்கின்றீர்கள். அதை செயல்முறைப்படுத்தி பார்க்கின்றீர்கள். சாதகர்களாக இல்லாதவர்கள் உலகியலில் அதை செயல்முறை செயல் நடத்தி பார்த்து பார்க்கின்றார்கள். அது நிச்சயமாக அந்த முறையில் வேலை செய்யும், வேலை செய்கின்றது. ஆனால் அங்கு இறுதியில் கிடைப்பது ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். இந்த ஆனந்தம் என்பதற்கும் மகிழ்ச்சி இன்பம் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் இன்பம் அல்லது மகிழ்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் மற்றவர்களுடன் பேச்சும் பேச்சு வழக்கில் கூட நான் இன்றைக்கு ஹாப்பியாக இருக்கின்றேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவீர்கள். அதை தமிழில் சொல்ல வழிக்கிட்டால் நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். அதையும் வித்தியாசமாக சொல்ல விரும்பினால் நான் இன்று இன்பமாக இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். யாராவது ஆனந்தமாக இருக்கின்றேன் என்று சொன்னீர்களா? உங்களையே நீங்களே கேட்டு பாருங்கள். கூடுதலாக இருக்காது. ஏனென்றால் அந்த ஆனந்தம் என்றது மகிழ்ச்சி இன்பத்தின் உச்சி. அதுதான் சச்சிதானந்தத்தின் இறுதி சொல்லு. ஆனந்தம் சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறதாக சொல்கின்றது. அதை பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார், நான் சொல்லவில்லை, ஆனால் அறிகின்றேன். ஆகவே இந்த ஆனந்தம் என்பது ஒரு உச்சக்கட்ட நிலை. ஆனால் அதை பேராசிரியர் விளங்கப்படுத்தும் போது உலகியலில் எப்படி விளங்கப்படுத்துகின்றார் என்றால், இன்பம் என்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்துக்கு துன்பம் இருப்பது போலவும் எதிர்ச்சொல்லு எதிர்மறை, மகிழ்ச்சி என்பதற்கு துக்கம் என்ற எதிர்மறை இருப்பது போல் ஆனந்தத்தை எடுத்து பார்த்தால் சொல்வழக்கில் அதற்கு எதிர்கருத்து இல்லை. அதுதான் இறை ஆனந்தம். ஆகவே அது இறை ஆனந்தமாக இருக்கின்றது. அந்த ஆனந்தம் என்பது சாதாரண உலகியலில் கிடைப்பது அல்ல. சிற்றின்பம் பேரின்பமாகி பேரின்பத்தின் உச்சநிலைதான் ஆனந்தம். ஆகவே அந்த ஆனந்தம் என்ற உணர்வு வர வேண்டுமென்றால் கூட எங்களுடைய ஆன்மாவில் அல்லது உடலில் அதற்கு நீங்கள் உண்மையாக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முறை உண்மையை நோக்கி போக வேண்டும். அதில் படிமுறைகள் தான் பாபாஜியின் கிரியா யோகத்தில் வரையறுக்கப்பட்ட அன்பு தொண்டு பக்தி சரணாகதி. இந்த ஒழுங்குமுறையில் போய்கொண்டிருக்கும் போதுதான் அந்த ஆனந்தம் என்றது உங்களுக்கு உணர்வு நிலையில் புலப்படும். அது புலப்பட்டால் மாத்திரம் காணாது. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்தபடி அது வைகரி வாக்காக மாறி வாயிலிருந்து வரணும். மூலத்தில் தொடங்கிய சொல்லு படிப்படியாக வாய்க்கு வருகின்றது. அதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். அது வைகரி வாக்காகி வாயில் இருந்து உதடு மூலமாக வெளியால் வர வேண்டும் என்ற அந்த ஆனந்தம் என்ற சொல்லு. அதை நீங்கள் நினைத்து நான் சொல்லப்போறேன் என்று மனதளவில் சொன்னால் கூட அது மனதினால் வருவது நீண்டு நிலையாக நிற்காது. நீங்கள் ஒரு மாதம் சொல்லிக்கொண்டு திரியலாம், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்று சொல்வழக்கில் பழகியதால் சில நேரம் அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். ஆனால் அது முழுமையாக உங்களுடைய ஆன்மாவுடனே நிற்க முடியாது. ஏனென்றால் அது மனதினால் நீங்கள் உருவாக்கியது. ஆகவே இந்த ஆனந்தத்துக்கு ஒரு விளக்கத்தை பேராசிரியர் கூறுகின்றார். இது உயிரில் இருந்து வர வேண்டும். உயிரில் இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மாவில் இருந்து வர வேண்டும். வருவது வாயினால்தான், அந்த பொறியால் தான், சொல்லு வழியால் வரலாம். ஆனால் அந்த உணர்வு நிலை உயிரிலிருந்து வந்தால்தான் அது முழுமையாக உங்களிடம் வந்து சேர்ந்து விட்டது. அந்த ஆனந்தம், ஆனந்தத்தின் தொடக்கம்தான் வந்து சேர்ந்ததே தவிர பேரானந்தம் வரவில்லை. அது இறுதி நிலை. உங்களுடைய பதிஞானத்தால் முற்றுப்பெறும் நிலைதான் பேரானந்தம். அது இறைநிலை. ஆனால் ஆனந்தம் என்ற சிற்றானந்தம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு அது பிறக்க வேண்டும். ஆகவே இந்த ஆனந்தத்தை நீங்கள் வெளியால் கொண்டு வருவதென்றில்லை, மனதினால். அது வெளியால் ஒருவருடன் பேசும்போது அவர் அந்த ஆனந்த நிலையில் இருக்கிறாரா இல்லையா, அல்லது அவரை பார்த்தால் அவருடைய செயல், அவருடைய சாதனையில் அவர் அந்த நிலையை எட்டிவிட்டாரா என்று பார்த்தால் அது உயிரளவில் வந்தால்தான் அது தெரிய வரும். ஆனால் மற்றவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்ப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களை நாங்களாகவே பார்க்க வேண்டும். நாங்கள் இன்பத்தில் இருக்கின்றோமா, மகிழ்ச்சியில் இருக்கின்றோமா உலகியலில்? அந்த உலகியல் நிலைதான் ஆன்மீகத்திலும் உண்டு இல்லை என்பதல்ல. அதன் உச்சக்கட்டம்தான் பேரானந்த நிலை, ஆனந்த நிலை. ஆகவே இந்த ஆனந்தத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை உங்களுடன் சிந்தித்து விடுவோம் என்பதற்காக இந்த கருத்து பரிமாற்றத்தில், எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் நடந்த பரிமாற்றத்தில் இருந்து அதை இன்று சத்சங்கத்திற்குள் கொண்டு வந்தேன். இதெல்லாம் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இவற்றை படித்து, இவற்றை அறிந்து, இவற்றில் இருந்து நாங்கள் பல நல்ல விடயங்களை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். வாழ்க்கை செம்மைப்பட எங்களுடைய சாதனை செம்மையாகும். சாதனை செம்மையாக எங்களுடைய சரணாகதி செம்மையாகும். சரணாகதி செம்மையாக பதிஞானம் கிடைக்கும். அதாவது இந்த இரண்டாவது கருத்து பரிமாற்றத்தில் இருந்து நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கின்றோம். மூன்றாவதாக ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது. அதாவது அந்த கேள்வி என்னவென்றால், மூலம், அதாவது நாங்கள் செயலாற்றுகின்றோம், இந்த செயலாற்றுவதால் தான் எங்களுடைய, அதுதான் இறைவனின் திட்டமே. இது அன்பருடைய கேள்வி. இறைவன் எங்களை இந்த செயல்முறை திட்டத்திற்குள் கொண்டு வந்ததே ஆன்மாக்களை செயலாற்ற பண்ணி இந்த ஆணவ மலத்திலிருந்து, அறியாமையிலிருந்து ஆணவத்தை விடுவிக்க வேண்டும் என்பது இறைவனின் அருள், பேராசை என்று சொல்லலாம். அது உலகியலைச் சேர்ந்த இச்சை அல்ல. அது இறைவன் ஆன்மாக்களுக்கு தானாகவே செயல்படும் விதம். ஆகவே இந்த செயல் என்று வந்தது செயலாற்றுவதற்குத்தான். இந்த செயலாற்றுவதால் தான் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை பெறுகின்றோம் என்று படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். அந்த அனுபவத்தால் தான் நாங்கள் எங்களுடைய வினைகளை ஆற்றுகின்றோம். அந்த வினைகளை ஆற்றிக்கொண்டு போகும்போது மேலும் மேலும் அனுபவப்படுகின்றோம். அதே நேரம் புதிய வினைகளை சேர்க்கும் போதும் அது எங்கிருந்து வருகின்றதென்று, அது மாயை மூலம் சேர்த்தாலும் அதை அறிந்து கொண்டும் சேர்க்கின்றோம், அதில் பிழை விடுகின்றோம். இப்படியான பல விடயங்களும் செயலினால் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த நாங்கள் செயலை செய்யும் போது புது செயல்கள் ஏதும் செய்து வினைகளை சேர்க்கக்கூடாது, ஆகாமிய வினை என்று படித்திருக்கின்றோம். அப்ப இந்த அன்பருடைய கேள்வி, நாங்கள் செயல்களை செய்யாமல் குறைத்து விட்டோம் என்றால் நாங்கள் இந்த வினைகளிலிருந்து தப்பி விடலாமா என்பது கேள்வி. இதை ரெண்டு கோணத்தில் நான் சிந்தித்தேன் அவருடைய கேள்வியை. அதாவது செயல்களை செய்யாமல் விட்டுட்டு எல்லாம் சிவனே என்று கண்ணை மூடிக்கொண்டு இருந்து விட்டால் நாங்கள் இதற்குள் அகப்பட மாட்டோமா என்று யோசித்தால் அதுவும் சரிப்பட்டு வராது போல் தெரிகின்றது. ஏன்? இறைவன் இந்த உடலை கொடுத்து உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவை வைத்து இந்த பிறப்பிலங்களை நடமாட விட்டதே நாங்கள் கொண்டு வந்த வினைகளை ஆற்றுவதற்கு. அந்த வினைகள் ஆற்றுவதற்குத்தான் செயல் தேவை. அந்த செயல்தான் கண்மம் என்ற மலம் மூலம் இறைவன் எங்களுக்கு ஊட்டி இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை அறிந்து விட்டோம். ஆகவே செயல் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு வினை இல்லை என்று நினைத்து செயல் இல்லாமல் இருந்தால் அதுவும் இறைவனின் நோக்கம் அதுதான், எங்களுக்கு செய்ய வேண்டிய வினை இனி முடிந்து விட்டது என்ற ஒரு நிலையில் தான் அந்த செயலை இல்லாமல் பண்ணுவதென்று மனதில் எங்களுக்கு தோன்றினால் கூட அது செயல்முறையில் சரியாக அமையும். இல்லை என்றால் அது அமையாது. ஏனென்றால் இறைவன் உங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்குத்தான் இந்த உடலை தந்து உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவை வைத்திருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த செயலை ஆற்றியே தீர வேண்டும். ஆனால் செயலை ஆற்றாமல் கண்ணை மூடிக்கொண்டிருந்து விட்டால் எல்லாத்திலும் இருந்து தப்பி விடலாம் என்பது அது முழுமையான நிவாரணம் அல்ல. ஆனால் என்ன நிவாரணம்? இந்த அறிவுத்திறன் மூலமாக இந்த செயல்களை ஆற்றும் முறைகளை நாங்கள் அந்த மூலத்தை ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு அறிந்து அந்த செயலை செயல்படுத்துவோமாக இருந்தால் ஆகாமிய வினையாகிய தற்போதைய உடலில் எடுக்கும் வினையை நாங்கள் தவிர்க்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் இங்கு வந்து ஆற்ற இருந்த செயலை நாங்கள் ஆற்றி எங்களுடைய வினைப்பயன்களை முடிக்கலாம். ஆகவே அந்த ரெண்டுக்கு கூட எங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். தானாகவே ஏதாவது நிகழ்ந்தால் அது இறைவனின் இயக்கம். அந்த வினை நாங்கள் ஆற்றினால்தான், அந்த செயல் நாங்கள் ஆற்றினால்தான் அந்த வினையிலிருந்து நாங்கள் விடுபடுகின்றோம், கொண்டு வந்த வினையிலிருந்து. ஆகவே இறைவனுக்கு நன்றி சொல்லி அவனுடைய உதவியுடன் நாங்கள் அதை ஆற்றி முடிப்போம். ஆனால் நாங்களாகவே நினைத்து ஏதாவது புது வினைகளை செய்யத் தொடங்கினோம் என்றால் அங்குதான் நாங்கள் பிழைவிடுகின்றோம். அது எங்களுடைய மனதில் இருந்து வருகின்றது. ஒரு புது விடயத்தை செய்து தேவையில்லாமல் நாங்கள் வினைகளை சேர்க்கின்றோம். அவற்றில் இருந்துதான் நாங்கள் விலத்தி நடக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து விலத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அவதானித்து விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும் என்று சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் கூறுகின்றது. அதன் வழி நின்று முடிந்தளவு விழிப்புணர்வுடன் இருந்து எங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் என்று இந்த அன்பருக்கு பதில் கொடுக்கின்றேன். ஆகவே இந்த ரெண்டு கருத்து மூன்று கருத்து பரிமாற்றங்களும் இந்த ஒரு கேள்வியுடனும் இன்றைய சத்சங்கத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவன் ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமா. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் பறவை போல் கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக இருந்தது. அதே போன்று இன்றைய கேள்விகளுக்கு மிக சிறந்த கருத்துக்கள் தரப்பட்டது, மிகவும் சிறப்பாக இருந்தது. அதில் முதலாவதாக சகன நிலை, சுத்த நிலை, அறிவு நிலை, பாசஞானம், பஞ்சாதம் என்ற தலைப்பில் அதற்கு சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அடுத்து இரண்டாவது தொண்டை பற்றி கேள்வி கருத்து, அதற்கும் தொண்டில் வந்து நான்கு விதமான தொண்டு என்பதை பற்றி மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதாவது நாம் மற்றவர்களுக்கு செய்யும் சேவை தொண்டு முதலாவது வகையாகவும், இரண்டாவது ஆன்ம தொண்டு, எங்கள் ஆன்மாவுக்கு நாம் செய்யும் தொண்டு சேவை ஆன்ம தொண்டாகவும், மூன்றாவதாக குடும்பத்தாருக்கு செய்யும் தொண்டு, அது மாத்திரமில்ல குடும்பத்திலிருந்து சமூகத்துக்கு செய்யும் தொண்டு என்று அந்த தொண்டு வந்து மூன்றாவது வகையினும், இறுதியாக இறை தொண்டு, அதாவது கோயிலை கூட்டுவது போன்ற தொண்டு. அப்ப இந்த தொண்டில் உள்ள நாலு வகையடக்கும் மிக சிறப்பான கருத்துக்கள் கேள்வியிலிருந்து புரிந்து கொண்டிருந்தது. எது எப்படி இருப்பினும் இந்த தொண்டு என்பது மிகவும் முக்கியமானது கிரியா யோகத்தில். பாபாஜி விரும்புவது தொண்டே. எனவே கிரியா சாதகர்கள் தொண்டை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவுத்திறனை கூட்டி அந்த தொண்டை மென்மேலும் செய்யும் போது அவர்களுடைய சாதனைகளையும் கூட்டலாம் என்பது அவர்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்து ஆனந்த அம்சம் பற்றியது. இதுவும் போன சத்சங்கமோ அதற்கு முதல் சசங்கத்தில் மிக சிறப்பாக ஆனந்தத்தை பற்றிய விளக்கம் தரப்பட்டது. இருப்பினும் மூன்றும் மீண்டும் இந்திய சசங்கத்தில் சுருக்கமாக தெளிவு கிடைத்தது. அதாவது ஆனந்தம் சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். அது மாத்திரமல்ல மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள தொடர்பு மிக சிறப்பாக விளக்கப்பட்டு இறுதியாக இறையானந்த பற்றியும் குறிப்பிடப்பட்டது மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து மூலம் பற்றிய கேள்விக்கும் செயல் பற்றிய விளக்கம் சிறப்பாக இருந்தது. அறிவுத்திறன் மூலம் செயல்களை ஆற்றி அதன் பலனை அடையலாம் என்பது சிறப்பாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்திலிருந்து பல விடயங்களை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா. நான் சொன்ன முறையில் ஏதாவது நான் மாறி சொல்லியிருந்தேனோ தெரியாது. இருப்பினும் என்னையும் திருத்துகின்றேன், நீங்கள் சொன்னதையும் திருத்துகின்றேன். நான் மாறி சொல்லியிருந்தால் இந்த தொண்டில் முதலாவது தொண்டு உங்களுடைய ஆன்ம தொண்டு. நாங்கள் எங்களுக்கு செய்யும் தொண்டு தான் முதலாவது. எங்களால் எல்லோராலும் செய்ய முடிந்தது. மற்றவர்களுக்கு குடும்பத்தவர்களுக்கு செய்வது எல்லோரும் செய்ய முனைகின்றோம், ஆனால் எல்லோரும் சரியாக செய்வதில்லை. அதை விட்டு வெளியால் உலகத்திற்கு செய்யும் தொண்டு எல்லோரும் செய்ய விரும்புகின்றோம், ஆனால் அதை முனைவது செய்து முடிப்பது என்பது சாதாரண காரியமாக நடைபெறுவதில்லை. அதற்கு மேலதிகமாக இறை தொண்டு. ஆகவே அதுதான் அந்த நிறை வரிசை. நான் மாறி ஏதாவது சொல்லியிருந்தாலும் என்னுடைய சத்தங்க சொல்லில் நீங்கள் அதை இந்த ஆன்ம தொண்டை இரண்டாவதாக சொன்னபடியால் அதை மீண்டும் முன்னிலைக்கு கொண்டு வருகின்றேன். அதைவிட உங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள், உங்களுடைய கருத்து சுருக்கங்கள் மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். பேசுங்க கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கம் ஒரு இயற்கையா இயல்பான ஒரு சத்சங்கமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. என்னன்னா தொண்டை பத்தியும் அன்பை பத்தியும் இன்னைக்கு ஏதோ பாபாஜி அது வெளிப்படுத்தணும்ன்ற மாதிரியே சில விஷயங்களை வெளிப்படுத்தின மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா சைவ சித்தாந்தத்தை தான் சொல்லுவாங்க, நீங்க பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அந்த தொண்டும் அன்பும் உண்மையா இருந்ததுன்னா அது உங்களுக்கு பயன் கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கறத விட அதிக பலனை கொடுக்கும். நீ உதாரணம், இன்றைக்கு என்கிட்ட ஒரு 25 சாதகர்கள் தொடர்புல இருக்கக்கூடிய அன்பர்கள் அதை என்கிட்ட பரிபூர்ணமா சொல்லி அதை பகிர்ந்துகிட்டாங்க. அதுக்கு பாபாஜி தான் அது காரணம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் இன்றைய அந்த சாதனையில கிடைச்ச ஒரு வெற்றி, இந்த சைவ சித்தாந்தத்தை அது கூட இணைச்சி இந்த கிரியா யோகத்துல பார்க்கக்குள்ள அவங்க அனுபவிச்ச அனுபவத்துல எனக்கு கொடுத்த ஒரு பதில். ஏன்னா அதை நான் சொல்லக்கூடாது, அது அவங்க தான் சொல்லணும். அவங்க சொன்னோன்னு தான் நான் அதை பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பாபாஜி சென்டர்ல நடக்கக்கூடிய தொண்டுகள் அவரே அதை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டார். நாம செய்யல, நாம சொல்லாதையே அது நடத்துறாரு அவர். அதுக்கும் அவருடைய ஆற்றல் தான். என்னைக்கும் இறைவன் வந்து கருணையானவன் தான், இருந்தாலும் நம்மளுடைய அன்பை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு. நம்மளுடைய அவர் ரொம்ப கருணையானவராக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோம் என்றது அவரு ரொம்ப அவருக்கு ஒரு ஆனந்தம் மனிதர்களிடத்திலிருந்து. அந்த வகையில நம்ம பாபாஜி சென்டர்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரியாமையே நடத்துறார், விளம்பரம் இல்லாத நடத்துறார். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புள்ளதான் எல்லாத்தையும் நடத்துறார். எல்லா இடத்துலையும் உங்களை கருவியா வச்சு இன்னும் சில பேர்களை சில கருவியா வச்சு சில விஷயங்களை நடத்திட்டு இருக்காரு. அது இன்னும் சிறப்பாக நடத்தணும். அதுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் இந்த சங்கத்துக்கு கிடைக்கணும். அதுக்கு பாபாஜி நமக்கு உறுதுணையா இருந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா அமையும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி காத்தியேன் ஐயா, அதற்கு நல்ல உவமானம், உயிர் உவமானமாக தற்போதைய நிலையில் மற்ற ஆன்மாக்களுடைய உதாரணத்தை கொண்டு வந்தீர்கள். மிகவும் அற்புதம். அதுவும் பாபாஜியின் செயல்தான், நடப்பதெல்லாம் அவர்தான் அவர் நடத்துகின்றார். நாங்கள் எல்லோரும் சிறு சிறு கருவிகளாக சிறு சிறு நிலைகளில் இருந்து அதை எங்கள் மூலமாக செயல்படுத்துகின்றார். அதை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.